إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب
سروا بحلم بحلجيم சர்வலோகங்களையெல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாயகன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் அவர்களை தொடர்ந்து வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலார் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். பற்றற்ற வாழ்க்கையில் பயனற்ற செயல்கள் ஏன் என்ற தலைப்பிலே எனக்கும் அப்பால் உங்களுக்குமாக ஒரு சில உபதேசங்களை செய்யலாம் என ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தது முதல் இந்த மனித சமுதாயம் அழிக்கப்படும் வரைக்கும் மனிதர்களாகிய அனைவரும் இந்த உலகத்திலே எப்படியான விதத்திலே வாழ்வார்கள் என்பதனை அவன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அதே நேரம் மனிதர்களாகிய எங்களுக்கு இந்த உலகத்திலே எவைகளெல்லாம் கூடுமானது எவைகள் கூடாதது எங்களுக்கு தேவையானவை எவை தேவையில்லாதவை எவை என்பதனை எல்லாம் அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி இருக்கிறான். அதே நேரம் அந்த சுவர்க்கத்தை யாருக்காக தயார்படுத்தி இருக்கிறேன் நரகத்தை யாருக்காக தயார்படுத்தி இருக்கிறேன் என்பதனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். ஆனால் மனிதர்களாகிய நாங்கள்தான் அல்லாஹ்வின் அச்சம் இல்லாததன் விளைவாக அவனின் அச்சம் இல்லாததன் காரணத்தினால் அவனுடைய கட்டளைகளை நிராகரித்து செயல்படுகிறோம் அவனுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்கிறோம். அவன் எம்மை படைத்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் தம்முடைய மனோ இச்சையின் பிரகாரம் செயல்படுகிறோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. இதனை யாராலும் மறுக்க முடியாது. இந்த விடயங்களை எவராலும் மறுக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான், இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை களம். இதனை ஒரு சோதனை களமாக நான் படைத்திருக்கிறேன். இதிலே அழகிய செயலுடையவர்களாக யார் யாரெல்லாம் வாழ்கிறார்கள் என்பதனை சோதிப்பதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த சோதனை களத்திலே அல்லாஹ்வின் கட்டளையை சரியாக ஏற்று நடப்பவர்கள்தான் நாளை மறுமை நாளிலே வெற்றி அடைவார்கள். அவருடைய கட்டளைகளை நிராகரித்து அவைகளை புறக்கணித்து தன் மனோ இச்சையின்படி இந்த உலக ஆதாயங்களை உலக அலங்காரங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே நஷ்டமடைந்து விடுவார்கள். எனவே அல்லாஹு தஆலா சொல்கிறான், எப்படி சொல்கிறான் என்றால், யார் இவ்வுலகின் பயனை விரும்புகிறாரோ, இந்த உலகத்திலே நல்ல முறையிலே நான் வாழ வேண்டும், நல்ல விதத்திலே நான் சம்பாதிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறாரோ அவருக்கு நாம் அந்த வழியை சுலபமாக்கி கொடுப்போம். அதே நேரம் யாரெல்லாம் மறுமைக்காக நான் சம்பாதிக்க வேண்டும், மறுமையிலே நல்லமல்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே வெற்றியடைய வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு அதனை நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். 42 அத்தியாயத்திலே 20 வசனத்திலே சொல்கிறான் பாருங்கள், மன் கான யுரீது ஹர்சல் ஆஹிரத்தி நஜித் லஹு ஃபி ஹர்ஸிஹி. யாரெல்லாம் மறுமையின் விளைச்சலை, மறுமையின் பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அதனை நாம் அதிகப்படுத்துவோம். ஒமன் கான யுரீது ஹர்சத் துன்யா நுஅதிஹி மின்ஹா. இன்னும் யாரெல்லாம் இந்த உலகத்திலே சொத்துக்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், உலக ஆசைகளை அனுபவிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நாம் உலக வாழ்க்கையை அதிகப்படுத்திக் கொடுப்போம், உலக வாழ்வின் அலங்காரங்களை, ஆடம்பரங்களை அதிகப்படுத்திக் கொடுப்போம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். மறுமையில் அவர்கள் நஷ்டவாளிகளாகி விடுவார்கள் என்பதாகவும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நாம் சிந்திக்க வேண்டிய விடயம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே நாம் எதனை நோக்கமாக கொண்டு வாழ்கிறோம்? வெறுமனவே வாயளவிலே மறுமையை நோக்கமாக கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு செயல்பாட்டிலே உலகத்தை நோக்கமாக கொண்டு வாழ்கிறோமா, அல்லது நாம் ஆசைப்படுவது போல மறுமையை நோக்கமாக கொண்டு அதற்காக நாம் தயாராகிறோமா, அதற்குரிய பயன்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செயல்படுகிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாம் சிந்திக்கின்ற பொழுது எங்களால் புரிந்து கொள்ள முடியும், இந்த வாழ்க்கையிலே அல்லாஹ் எமக்கு தந்த இந்த வாழ்க்கையை எந்த விளைச்சலுக்காக, மறுமையின் விளைச்சலுக்காக செயல்படுத்துகிறோமா, அல்லது இம்மையின் விளைச்சலுக்காக இந்த உலகத்தில் உள்ள ஆடம்பரங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும், இந்த உலகத்திலே சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்று விரும்பிக் கொண்டு செயல்படுகிறோமா என்று நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த உலக ஆசைகளை அனுபவிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, இந்த உலகத்திலே நான் சந்தோஷமாக வாழ வேண்டும், ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எந்த குறைவும் செய்யாமல் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுகிறான். 11 அத்தியாயத்திலே 15 வசனத்திலே சொல்கிறான், மன் கான யுரீது ஹயாத துன்யா வஸீனதஹா. யாரெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையையும் அதன் அலங்காரத்தையும் விரும்புகிறார்களோ, இவ்வுலக வாழ்க்கையையும் அதன் அலங்காரங்களையும் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் நேசிக்கின்றார்களோ, நுவஃபி இலைஹிம் அமலஹும் ஃபீஹா, இவ்வுலகத்திலே அவர்களுடைய செயல்களை நாம் அவர்களுக்கு பூரணமாக கொடுத்து விடுவோம், அவர்களை தாராளமாக அனுபவிக்க விட்டுவிடுவோம். அவர்களுக்கு அந்த விஷயத்திலே எந்த குறையும் செய்ய மாட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எந்த குறையும் அவர்கள் செய்யப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாம் இன்று இதனை அவதானிக்கின்றோமா இல்லையா? இந்த உலகத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள், இந்த உலகத்திலே அதிக சொத்து செல்வங்களை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வின் அச்சம் இல்லாமல் அல்லாஹ்வின் பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தொழுகை என்றால் என்னவென்று கூட தெரியாது. அதனை எப்படி சரியான விதத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு சரியாக தெரியாது. அந்த அளவு உலக ஆசைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களுடைய ஆசையை நாம் குறைவு செய்யாமல் நிறைவேற்றுவோம். அந்த வகையிலே அல்லாஹு தஆலா நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். ஆனால் இத்தகையவர்கள் நாளை மறுமை நாளிலே அந்த நரகத்தை தான் கூலியாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே 11 அத்தியாயத்திலே 16 வசனத்திலே சொல்கிறான், உலாயிக்கல் லதீன லைஸ லஹும் ஃபில் ஆகிரத்தி இல்லன் நார். இந்த உலகத்திலே உலக ஆசைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்தவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு நாளை மறுமையிலே நரகத்தை தவிர வேறொன்றும் இல்லை. நரகத்தை தவிர அவர்களுக்கு வேறொன்றும் இல்லை. வஹபிதமா ஸனஊ ஃபீஹா வபாத்திலும் மா கானூ யஅமலூன். அவர்கள் இவ்வுலகிலே செய்து கொண்டிருந்தவைகள் அனைத்தும் அழிந்து நாசமாகிவிட்டது. அழிந்து நாசமாகிவிட்டது. அவர்களுக்கு நாளை மறுமையிலே அந்த நரகத்தை தவிர வேறெதுவும் கூலியாக கிடைக்காது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாங்கள் ஒரு சொற்பகால வாழ்க்கை. இந்த ஒரு சொற்பகால வாழ்க்கைக்காக நாம் எதனை தயார்படுத்துகிறோம், எதற்காக நாம் முயற்சி செய்கிறோம், நாளை மறுமையிலே வெற்றியடைய வேண்டும் என்ற நோக்கத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு இவ்வுலக ஆசைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அது போலித்தனமான நோக்கமே என்று வேறில்லை. எம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த எண்ணம், மறுமையை நோக்காக கொண்ட அந்த எண்ணம் போலித்தனமான எண்ணமே தவிர வேறில்லை என்பதனை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அந்த நோக்கத்தை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்றால், மறுமையின் பயனை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் எம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உறுதியாக இருக்குமாக இருந்தால் எம்முடைய செயல்பாட்டிலே அது வெளிப்படுத்தப்படும். நாம் அவதானிக்கின்ற போது மிக குறைவாக இருக்கின்றது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், பள்ளியிலே பயான்கள் நடக்கின்றது என்றால், ஏனைய தினங்களிலே பல உபதேசங்கள் செய்யப்படுகின்றது என்றால், அந்த பயான் நிகழ்ச்சிக்காக சமூகம் அளிப்போர் எத்தனை பேர், இன்று எம்மிலே எத்தனை பேர் சமூகம் அளித்திருக்கிறோம், அன்று அந்த பயான் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே எத்தனை பேர் சமூகம் அளிக்கிறோம். அதே நேரத்திலே ஏதாவது ஒரு இடத்திலே ஏதாவது ஒரு விளையாட்டு வைக்கின்றார்கள் என்றால் அங்கு எத்தனை பேர் செல்கிறோம். இந்த பயான்களை தூக்கி எறிந்துவிட்டு அந்த விளையாட்டை அவதானிப்பதற்காக நாம் அனைவரும் எந்த வேலை வெட்டிகளாக இருந்தாலும், வேலை பழுக்களாக இருந்தாலும், அதனையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அந்த இடத்திற்கு செல்கிறோம். எம்முடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வினுடைய உபதேசங்களை புறக்கணிக்கிறோம். அதே நேரம் இந்த உலக விளையாட்டுக்காக எம்முடைய வேலைகளை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வின் உபதேசங்களை புறக்கணித்துவிட்டு அங்கு சென்று அந்த விளையாட்டை நாம் அவதானிக்கிறோம். அதேவேளை இன்னும் பல விடயங்களை சொல்லலாம். அல்லாஹ்வின் இந்த உபதேசங்களை புறக்கணித்து விட்டு செயல்படக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றது. நாம் சிந்திக்க வேண்டிய விடயம், எம்முடைய உள்ளத்திலே நாம் எதனை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறோம்? மறுமையை நோக்காக கொண்டு செயல்படுகிறோமா அல்லது உலகத்தை நோக்காக கொண்டு செயல்படுகிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா அனைத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கிறான். நாம் யாரும் இதனை மறுக்கவில்லை. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை என்று யாரும் சொல்லவில்லை. அனைவரும் நம்பி இருக்கிறோம். எவ்வாறு? இது போலித்தனமான வாழ்க்கை, அழிந்துவிடக்கூடிய வாழ்க்கை, நிரந்தரமற்ற வாழ்க்கை. இதிலே நாம் செய்யக்கூடியவைகள் நல்லறங்களே தவிர அனைத்தும் அழிந்துவிடும். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை தவிர அனைத்தும் அழிந்துவிடும். நாளை மறுமைக்காக அல்லாஹ்வின் அச்சத்தினால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் மாத்திரம்தான் நாளை மறுமையிலே பயனளிக்கும் என்று நாம் ஒவ்வொருவரும் உறுதியாக நம்பியிருக்கிறோம். ஆனால் செயல்படுத்தாமல் இருக்கிறோம். எம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கின்றது என்று நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். அதே நேரம் அல்லாஹு தஆலா 3 அத்தியாயத்திலே 14 வசனத்திலே சொல்கிறான், எப்படி என்றால், எம்முடைய மனதுக்கு ஆசையூட்டப்பட்ட சில விடயங்கள் இருக்கின்றன. இந்த விடயங்கள் தான் மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது என்பதாக சொல்கிறான். 3 அத்தியாயத்திலே 14 வசனத்திலே சொல்கிறான், மனதுக்கு ஆசையூட்டப்பட்ட சில விடயங்கள் மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது. சொல்லிவிட்டு சொல்கிறான், மினன் நிசா இவல் பனீன், பெண்கள், அதே நேரம் ஆண் பிள்ளைகள், ஒரு கனாத்தீரில் முகந்தரத்து மினல் தஹபி வல் ஃபில்லா, தங்கம் வெள்ளியிலான பெரும் குவியல்கள், வல் ஹைலில் முசவ்வமத்தி வல் அன்ஆம் வல் ஹர்ஸ், அடையாளமிடப்பட்ட குதிரைகள், கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகள், அதே போல விளை நிலங்கள், பயிர் செய்யக்கூடிய நிலங்கள், இவைகள் எல்லாம் மனிதர்களுக்கு ஆசையூட்டப்பட்டிருக்கிறது. மனிதர்களின் மனதுக்கு ஆசையூட்டப்பட்டவற்றை மனிதர்களுக்கு அலங்காரமாக ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே நேரத்திலே சொல்லுகிறான், இவையெல்லாம் இவ்வுலக வாழ்வின் அற்ப இன்பங்கள். அல்லாஹு தஆலா மேலே அழகாக்கப்பட்டிருக்கிறது என்று கூறிவிட்டு இறுதியாக சொல்லுகிறான், இவையெல்லாம் இவ்வுலகின் அற்ப இன்பங்கள். இவைகளை எல்லாம் மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறான். ஆனால் நாம் மோகம் கொள்ளக்கூடிய விடயம், ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமை கொள்ளக்கூடிய விடயம் எல்லாம் இப்படியான விடயங்களில் தான் காணப்படுகிறது. பேராசை கொள்கிறோம். அடுத்தவர்களின் சொத்துக்களிலே பேராசை, ஏனைய விடயங்களிலே பேராசை. பேராசை கொண்டு இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் எம்முடைய உள்ளத்திலே எழுந்தவுடன் அல்லாஹ்வின் மார்க்கத்தை, அல்லாஹ்வின் உபதேசங்களை புறக்கணித்து செயல்படுகிறோம். இவையெல்லாம் ஒரு மோமினுக்கு, ஒரு மோமினுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடாது. இவை எவருடைய உள்ளத்திலே இருக்குமோ அவர் உண்மையான முஸ்லீமாக மோமினாக இருக்க முடியாது. இந்த ஆசைகள், இந்த அலங்காரங்களுக்கு அடிமையாகி இவைகளிலே மோகம் கொண்டு செயல்படக்கூடியவர்கள் தான் நாளை மறுமையிலே அந்த நரகத்தை அடையக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான், இவையெல்லாம் இவ்வுலகின் அற்ப இன்பங்கள். இவ்வுலகின் அற்ப இன்பங்களாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்திவிட்டான். ஆனால் இதனை உணராமல் அல்லது உணர்ந்தும் உணராதவர்களைப் போல செயல்படுகிறோம். எனவே நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய விடயம், நாம் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலம், நாம் வாழக்கூடிய இந்த காலம் மிகவும் சொற்ப ஒரு காலம். எம்முடைய மரணம் எந்த நேரத்திலே சம்பவிக்கும் என்று எமக்கு தெரியாது. நாம் எந்த இடத்திலே மரணிப்போம் என்பதும் எமக்கு தெரியாது. எனவே நாம் இந்த உலக வாழ்க்கையிலே எம்முடைய மறுமைக்கான பயனை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற உறுதியான நோக்கத்துடன் நானும் நீங்களும் பயணிக்க வேண்டும். அப்படி பயணிப்போமாக இருந்தால்தான் நாளை மறுமை நாளிலே எம்மால் வெற்றியடைய முடியும். மீதமான விளக்கங்களை அடுத்த உரையிலே தருகிறேன். அகூலு கவுலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أذيبول الله تعالى مبتي ورام مسنة ليه முப்பத்தி ஓராம் அத்தியாயத்திலே 33 வசனத்திலே சொல்கிறான், ஃபலா தகுர்ரன்னக்கும் அல்ஹயாத் அத்-துன்யா. நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றதே, இந்த வாழ்க்கை உங்களை மயக்கிவிட வேண்டாம். தொடர்ந்து சொல்கிறான், ஃபலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர். இன்னும் ஏமாற்றுக்கார ஷைத்தான் அல்லாஹுவை பற்றி உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா 31 அத்தியாயத்திலே 33 வசனத்திலே சொல்கிறான். எனவே அல்லாஹு தஆலா எமக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை உங்களை மயக்கிவிட வேண்டாம். ஏமாற்றுக்கார சைத்தானாகிய அவன் அல்லாஹுவை பற்றி அல்லாஹ்வின் சிந்தனையிலிருந்து உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவனுடைய ஏமாற்றத்துக்கு நாம் ஆளாகுவோமாக இருந்தால் அல்லாஹ்வின் வசனங்களை நாம் புறக்கணிக்கத்தான் வரும். அல்லாஹ்வின் வசனங்களை புறக்கணித்துவிட்டு செயல்படுவோம். இந்த உலகத்திற்காக மயங்கினோம் என்றால், உலக அலங்காரங்களை கண்டு மயங்கினோம் என்றால் அல்லாஹ்வின் வசனங்களை நாம் புறக்கணித்து விடுவோம். இந்த உலகம் ஒரு அற்பமான உலகம் என்று நாம் உறுதியாக நம்பி, இந்த உலகத்திற்காக எதனையும் தயார்படுத்தாமல் நாளை மறுமைக்காக நாம் எம்முடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவோமாக இருந்தால், எம்முடைய செயல்களை நாளை மறுமைக்காக தயார்படுத்துவோமாக இருந்தால், நிச்சயமாக இந்த உலகம் எம்மை மயக்கிவிடாது. அதே நேரம் அந்த ஷைத்தானாலும் எம்மை திசை திருப்பிவிட முடியாது. எனவே நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். அதே நேரத்திலே அல்லாஹு தஆலா 31 அத்தியாயத்திலே 34 வசனத்திலே சொல்கிறான், வமா தத்ரி நஃப்ஸுன் மாதா தக்ஸிபு கதா. எந்த ஒரு ஆத்மாவும் அது நாளை என்ன சம்பாதிக்கும் என்பதனை அறிய மாட்டாது. வமா தத்ரி நஃப்ஸுன் பிஐ அர்தின் தமூத். எந்த ஒரு ஆத்மாவும் அது நாளை எந்த இடத்தில் மரணிக்கும் என்பதனையும் அறிய மாட்டாது. நாம் சிந்திக்க வேண்டிய விடயம், நாம் நாளை என்ன செய்வோம் என்று எமக்கு தெரியாது. நாம் எந்த இடத்திலே மரணிப்போம் என்பது எமக்கு தெரியாது. ஆனால் எவ்வளவோ கற்பனை கோட்டைகளை கட்டுகிறோம். நாளை இனி இது செய்ய வேண்டும், நாளை அன்றைக்கு இங்கு செல்ல வேண்டும், மறுநாள் அங்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் நினைத்த அடுத்த நிமிடத்திலே எம்முடைய மரணம் எம்மை அடைந்து விடுமோ என்பது கூட எமக்கு தெரியாது. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், எந்த ஒரு ஆத்மாவும் அதனால என்ன சம்பாதிக்கும் என்பதனை அறியாது, அதே நேரத்திலே அது எந்த இடத்தில் மரணிக்கும் என்பதனையும் அறிய முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹு தஆலா இப்படி எமக்கு தெளிவுபடுத்தி இருக்க, இவைகளையெல்லாம் மறந்துவிட்டு நாம் செயல்படுகிறோம் என்றால் எம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கும் நாம் சிந்திக்க வேண்டும். எம்முடைய நோக்கம், எம்முடைய இலக்கு எதுவாக இருக்கிறது? வெளிப்படையாக நாம் சிந்திக்கின்ற பொழுது எம்முடைய நோக்கம் உலகமாகத்தான் இருக்கிறது. எம்முடைய நோக்கம் உலகமாகத்தான் இருக்கிறது. உலகத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக தான் எங்களிலே அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் நாடிய ஒரு சிலரை தவிர. எனவே எம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலக அலங்காரங்களுக்கு அடிமைத்தனமாகி, இந்த உலக ஆசாபாசங்களுக்கு அடிமையாகி நாம் இவ்வுலகிலே வாழ்ந்தோம் என்றால் நாளை மறுமை நாளிலே எம்முடைய தங்குமிடம் நரகமாக தான் இருக்கும். எனவே நானும் நீங்களும் இந்த இடத்திலே ஒரு விடயத்தை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அது என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை, ஒரு சோதனை களம். அல்லாஹு தஆலா சோதனைக்காக இதனை படைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே அழகிய செயலுடையவர் யார் என்று சோதிப்பதற்காக படைத்திருக்கிறான். நாம் அழகிய தன்மையுடையவர்களாக, அழகிய பண்பாடுடையவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக நாம் வாழ்கிறோமா? இந்த உலகத்தை புறக்கணித்து மறுமையை நோக்காக கொண்டு வாழ்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்படி நாம் செயல்படுவோமாக இருந்தால்தான் நாளை மறுமையிலே நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியும். எனவே இந்த இடத்திலே நாம் கலைந்தெறிய வேண்டிய ஒரு சில பாவச் செயல்கள் இருக்கின்றது. மறுமையை நோக்காக கொண்டவர்கள் அந்த செயலை செய்ய மாட்டார்கள், அந்த செயல்பாடுகள் அவர்களிடத்திலே இருக்காது. அப்படியான ஒரு செயல்களையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு ஜும்மாவிலும் கேட்கக்கூடிய விடயம்தான், ஒரு சிலருக்கு சடைவாக கூட இருக்கலாம், சடைவடைபவர்கள் தாராளமாக சடைவடையட்டும், கோபிக்கக்கூடியவர்கள் தாராளமாக கோபிக்கட்டும். கடமை என்னவென்றால் அதனை உபதேசம் செய்வது, அதன் திருந்துவதற்கும் அது திருந்தும் வரை அவர்கள் அதனை திருத்திக் கொள்ளும் வரை உபதேசம் செய்வது கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக உபதேசம் யாருக்கு பயனளிக்கும் என்றால் விசுவாசிகளுக்கு தான் உபதேசம் பயனளிக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்ன விடயம் என்றால், எங்களிலே அதிகமானவர்கள் இன்று காலப்போக்கிலே இந்த தாடி வெட்டுகின்ற விடயத்தை எடுத்துக்கொள்வோம். ஆரம்ப காலங்களிலே ஒருவர் இருவர், இன்று எங்களிலே அதிகமானவர். இன்று வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்கள் என்று பார்த்தால் வயோதிபர்கள் கூட இன்று தாடியை வெட்டக்கூடிய நிலைமை இருக்கிறது. மறுமையை நோக்காக கொண்ட ஒருவருடைய செயல் அதுவல்ல, அவர் அதனை பூரணமாக வளர விடுவார், அவர் அதிலே கை வைக்க மாட்டார். ஆனால் இன்று எங்களிலே அதிகமானவர்களிடத்திலே இந்த தாடி வெட்டுகின்ற விடயம் சர்வ சாதாரணமாக சென்றுவிட்டது. ஏனைய பிரிவினைவாதிகளைப் போல தாடிகளை வலித்துக் கொண்டு சுரண்டிக் கொண்டு செல்கிறோம். முஸ்லீம் என்பதற்கு ஒரு அடையாளமாக கூட அந்த தாடிதான் இருக்கிறது. ஏனைய பிரதேசங்களில் இருந்து ஒரு முஸ்லீம் இங்கு வருவாராக இருந்தால் ஒருவர் தாடியை வெட்டிக்கொண்டு இருக்கிறார் என்றால் அவர் முதலாவது கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா, இவர் ஜமாஅத்திலே இருக்கிறாரா, இவர் முஸ்லீமாகத்தான் இருக்கிறாரா, இவருக்கு சலாம் கூற முடியுமா? ஏன், என்ன காரணம்? எம்முடைய முகத்திலே எம்முடைய நோக்கத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். இந்த உலக நோக்கத்திற்காக நாம் வாழ்கிறோம் என்பதனை நாம் வெளிப்படுத்துகிறோம். அதே நேரம் இன்னும் ஒரு சில தவறுகள் இருக்கின்றது. இவைகள் எல்லாம் கலைந்தறியப்பட வேண்டியவைகள். ஒரு சிலர் வட்டியோடு தொடர்பு பட்டிருக்கிறார்கள், மறுமையை நோக்காக கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதனோடு சம்பந்தப்பட மாட்டார்கள். வட்டிக்கு வாகனங்களை எடுத்து ஓடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் மறுமையை நோக்காக கொண்டவர்களாக இருந்தால் ஒரு காலமும் அப்படியான செயலை செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வின் அச்சம் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் செய்ய மாட்டார்கள். அதே நேரம் இந்த தொழுகை, இந்த ஜமாஅத்து தொழுகை ஒவ்வொரு ஜும்ஆ தினத்திலும் ஞாபகப்படுத்தப்படுகிறது. இவைகளை புறக்கணித்துவிட்டு எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். மறுமையை நோக்கமாக கொண்டவராக நாம் இருந்தால் இவைகளை நாம் புறக்கணிப்போமா? அல்லாஹு அக்பர் என்ற சப்தத்துடன் உதுச்செய்வதற்கு தயாராகுவோம், தொழுகைக்கு விரைந்து வருவோம். ஆனால் எம்முடைய வேலைகளை சாதாரணமாக அது ஏதோ ஒரு சப்தம் கேட்கிறது என்பது போல் எண்ணிவிட்டு எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் சிந்திக்க வேண்டிய விடயம், மறுமையை நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவர்களாக நாம் இருந்தால் இந்த செயலை நாம் செய்வோமா? அதே நேரத்திலே இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், உருவப்படங்கள், போட்டோக்கள், வீடியோக்கள் இவைகளெல்லாம் தெளிவான ஹராமாக இருக்க அதனை எவ்வளவுதான் உணர்த்தியும் அதனை நாம் புரியாதவர்களாக இருக்கின்றோம். இவைகளெல்லாம் இந்த உலக வாழ்வின் அற்ப இன்பங்கள். இந்த அற்ப இன்பங்களுக்காக நாம் ஹராத்தை பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிறோம். போட்டோ எடுப்பதாக இருந்தாலும் சரி, அதனை தயார் செய்வதாக இருந்தாலும் சரி, அது உருவத்தை அமைப்பதிலே சாரும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சவ்வர சூரத்தன், யார் ஒரு உருவத்தை அமைக்கிறாரோ, குல்லிஃப யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அவர் நிர்பந்திக்கப்படுவார், அன் யுன்ஃபஹ ஃபீஹ ரூஹ், அதிலே உயிர் கொடுக்கும்படி அவர் நிர்பந்திக்கப்படுவார். அவர் அமைத்த அந்த உருவத்திற்கு உயிர் கொடுக்கும் வரை அவரால் சுவனம் நுழைய முடியாது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல சொல்லுகிறார்கள், குல்லு முசவ்விரின் ஃபின்னார், உருவம் அமைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நரகத்திலே. இவைகளையெல்லாம் நாம் தெரிந்திருக்கிறோம், இவைகளையெல்லாம் நாம் புரிந்திருக்கிறோம். ஆனால் அந்த பாவத்தை மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல இசைகளை கேட்கிறோம், நாளை மறுமை நாளிலே பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல இயத்தை உருக்கி காதிலே ஊற்றப்படும் இப்படியான தண்டனைகளை எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இவைகளை எல்லாம் சர்வ சாதாரணமாக செய்கிறோம். இவைகளெல்லாம் இவ்வுலக வாழ்வின் அற்ப இன்பங்கள். இவைகளையெல்லாம் நாம் தூக்கி எறிந்து விட வேண்டும், இவைகளையெல்லாம் கலைந்து எறிய வேண்டும். எம்முடைய நோக்கம் மறுமையாக இருக்க வேண்டும். இந்த பற்றற்ற உலகிலே பயனில்லாத வேலைகள் எமக்கு ஏன்? இவைகளையெல்லாம் கலைந்து விட வேண்டும். அப்படி கலைந்து விட்டோம் என்றால் நிச்சயமாக வெற்றியாளர்களாக எம்மால் மாற முடியும். இவைகளெல்லாம் எம்மிடத்திலே காணப்படுமாக இருந்தால், இப்படியான செயல்கள் எல்லாம் எம்மிடத்திலே இருக்குமாக இருந்தால், பகிரங்கமான ஹராம்களையும் பகிரங்கமான பாவங்களையும் அதே நேரம் பகிரங்கமான இணை வைப்புகளையும் நாம் செய்து கொண்டிருப்போம் என்றால் நாளை மறுமை நாளிலே எம்மால் சுவனம் நுழைய முடியாது. அதே நேரம் இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லுகிறேன், சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். என்ன விடயம் என்றால், எங்களுடைய பிள்ளைகள் எப்படியான விதத்திலே வளர்க்கப்படுகிறார்கள், இந்த உலக ஆசைகளை அனுபவிக்கும்படி அவர்களுக்கு நாம் தூண்டுகிறோமா, அல்லது மறுமையை நோக்காக கொண்டு வாழும்படி அவர்களை தூண்டுகிறோமா என்று நாம் சிந்தித்தால், இன்று எம்மால் பார்க்க முடிகின்றது உலக ஆசைகளை அனுபவிக்கும் விதத்திலேதான் நம்முடைய பிள்ளைகள் வாழ்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளிலே அதிகமானவர்கள் அப்படித்தான் வாழ்கிறார்கள். சிறு பராயத்திலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை நாம் மறுமைக்காக வளர்க்க வேண்டும். மறுமையின் பயனை அவர்கள் அடைந்து கொள்வதற்காக சிறு பராயத்திலிருந்து நாம் வளர்க்க வேண்டும். எம்முடைய கண்ணுக்கு பிறகு, எம்முடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்பதனை எம்மால் அறிய முடியாது. நாம் உயிரோடு இருக்கும் காலத்திலே அவர்களை சரியான முறையிலே நல்ல விதத்திலே பாவமான காரியங்கள் இல்லாமல் அவர்களை வளர்க்க வேண்டும். ஆனால் எம்மிடத்திலே காணப்படக்கூடிய விடயம், எம்முடைய பிள்ளைகள் கல்வி கற்கிறார்கள், அந்த கல்வி கற்கக்கூடிய இடத்திலே பலதரப்பட்ட ஹராமான விடயங்கள் காணப்படுகிறது, பல்வேறு விடயங்கள் காணப்படுகிறது. அவைகளையெல்லாம் நாம் தெரிந்தும் எம்முடைய பிள்ளைகளை அங்கு அனுப்புகிறோம் என்றால் எம்முடைய நோக்கம் என்ன, எம்முடைய சிந்தனை போக்கு என்ன, எம்முடைய பிள்ளை அங்கு சென்று எவ்வாறு வளர்கிறது, அங்கு எப்படியான பிதாத்துக்களை சிறுக்குகளை எம்முடைய பிள்ளைகள் செய்கிறது, இவைகளை தெரிந்திருக்கிறோம். ஆனால் எம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறோம், எம்முடைய நோக்கம் எது, எந்த அளவு எம்முடைய பிள்ளை படித்தாலும் அந்த பிள்ளை மரணித்ததற்கு பிறகு அது படித்த அந்த உலக கல்வியிலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே நேரத்திலே எம்முடைய பிள்ளையை மார்க்க கல்வியை கற்கும் விதத்திலே மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து வளர்ப்போமாக இருந்தால், ஹலாலான படிப்பை கொடுத்து வளர்ப்போமாக இருந்தால், நிச்சயமாக அந்த கல்வி மறுமையிலே வெற்றியை பெற்றுத்தரும், மறுமையிலே வெற்றியை பெற்றுத்தரும். அதே நேரம் அந்த உலக கல்வி வெற்றியை பெற்றுத்தராது. எம்முடைய பிள்ளைகளை அந்த உலக ஆசைகளை அனுபவிக்கத்தான் தூண்டும். அவர்கள் படித்ததற்கு பிறகு, ஒரு பதவியிலே வந்ததற்கு பிறகு அதிலே ஆசை கொண்டு மோகம் கொண்டு அல்லாஹ்வின் மார்க்கத்தை புறக்கணித்து செயல்படுவார்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு இந்த உலக ஆதாயங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் அவர்கள் செயல்படுவார்கள். இன்று நாம் பார்க்கிறோம், படித்துவிட்டு பட்டம் பெற்றுவிட்டு என்னென்னவெல்லாம் பேசுகிறார்கள். முதலாவது படிப்பு என்று கூறும் அளவுக்கு கூட மனிதர்கள் இருக்கிறார்கள். முதலாவது உலக கல்வி, அதற்கு பிறகுதான் மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இருக்கிறார்கள். இதன் விளைவு, அவரே ஆரம்பத்திலே அந்த இஸ்லாமிய முறைப்படி வளர்த்திருந்தால், மறுமையின் நோக்கத்தை கொண்டு அல்லாஹ்வின் அச்சத்தை ஊட்டி அவருக்கு வளர்க்கப்பட்டிருந்தால், ஒரு காலம் அவர் இவர் இப்படி கூற மாட்டார். அவர் வளர்க்கப்பட்ட விதம், அந்த ஹராமான சூழலிலே அந்த பாவங்களை சம்பாதித்து ஹராமான விடயத்திலே முழுக்க முழுக்க மூழ்கி வளர்ந்ததன் காரணத்தினால் அவருக்கு அந்த உலகம்தான் பெரியது போன்று தெரிகிறது. எனவே நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய விடயம், எம்முடைய பிள்ளைகளையும் அதேபோல நாமும் நாளை மறுமையிலே வெற்றியடைய வேண்டும் என்றால், இந்த பொய்யான உலகத்திலே இந்த பொய்யான வேடிக்கையான வேலைகளை எந்த அளவு செய்தும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இவைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு, எம்முடைய தவறுகளையெல்லாம் களைந்து எறிந்துவிட்டு, அந்த மறுமையை நோக்கமாக கொண்டு நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். அப்படி நாம் செயல்பட்டோம் என்றால்தான் நாமும் எம்முடைய பிள்ளைகளும் நாளை மறுமை நாளிலே அந்த சுவர்க்கத்திலே ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ முடியும். இல்லையென்றால் நாம் சுவர்க்கத்திலே, எம்முடைய பிள்ளை நரகத்திலே, அல்லது எம்முடைய மனைவி சுவர்க்கத்திலே நாம் நரகத்திலே, இப்படிதான் வாழ வேண்டும். நம் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நானும் நீங்களும் இந்த பயனற்ற உலகிலே, பற்றற்ற இந்த உலகிலே பயனற்ற செயல்களை எல்லாம் தகர்த்து எறிய வேண்டும். தகர்த்து எறிந்துவிட்டு அல்லாஹ்வின் அச்சத்தை எம்முடைய உள்ளத்திலே ஏற்று நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியான நோக்கத்துடன் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.